فقد قال الله تعالى في كلامه العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها واجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العظيم கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே போயா தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த பயான் நிகழ்ச்சியை நீண்ட நாட்களுக்கு பின்னால் நாம் கேட்கப் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு போயா தினங்களிலும் இந்த பயான் நிகழ்ச்சியின் தொடர் நடைபெறும் என்பதை அறியத் தருவதோடு இன்றைய பயான் நிகழ்ச்சிக்கான தலைப்பாக குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை தாய்மார்களாகிய உங்களுக்கு முன் ஞாபகப்படுத்தினால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். காரணம், எந்த குடும்பத்தை பார்த்தாலும் குடும்ப பிரச்சனைகள், விசேஷமாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகளும் பிளவுகளும் சண்டை சச்சரவுகள் விளைவாக காவி கோட்டுகளிலே எத்தனையோ வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற இந்த காலத்திலே ஏன் இந்த பிரச்சனை வருகிறது, எதனால் இது போன்ற சிக்கல்கள் ஏற்படுகின்றன, அதற்கு மாற்று வழி என்ன, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாது வந்துவிடக்கூடாது, மௌத்து வரைக்கும் நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் நான் என்னென்ன விடயங்களை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பன போன்ற விடயங்களை பெண்களும் தான் ஆண்களும் தான் ஒவ்வொருத்தரும் அதை தெரிந்து செயல்படுகின்ற பொழுது அதிகமான பிரச்சனைகளை தவிர்ந்து கொள்வதற்கு அது லேசாக இருக்கும், இலகுவாக இருக்கும். ஆண்கள் என்றால் அதிகமாக ஹொத்துபாக்கள் நிக்காஹுடைய மஸ்ஜிதிலே நடைபெறுகின்ற பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்கள், பங்கெடுக்கிறார்கள். ஆனால் தாய்மார்களுக்கு இது போன்ற சந்தர்ப்பங்கள் கிடைப்பது மிக அரிதாகவே இருக்கிறது என்ற காரணத்தினால் உங்களுக்கு முன்னால் அது சம்பந்தமான ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் அவன் கழிக்கின்ற கட்டங்களில், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, முக்கியமான சில கட்டங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் இந்த திருமணத்துடைய கட்டம். திருமணம் என்று வருகின்ற பொழுது ஏனைய படிப்புகளைப் போலவோ அல்லது ஏனைய நிகழ்ச்சிகளைப் போலவோ அது ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு மட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. நாங்கள் சாதாரணமாக ஒரு பாஸ்போர்ட் எடுப்பதாக இருந்தாலும் மேக்சிமம் ஒரு 10 வருஷத்துக்கு இடையில் அந்த பாஸ்போர்ட்டை நாம் புதுப்பிக்க வேண்டும். அதே மாதிரி ஆண்கள் சில பெண்களும் இருக்கிறீர்கள், லைசன் எடுப்போம். நாங்கள் ஓடுகின்ற பைக் ஆகட்டும், நாங்கள் ஓடுகின்ற செலுத்துகின்ற கார் வாகனங்களாகட்டும், அதற்கு நாங்கள் லைசன் எடுத்தால் அதை ஒரு 5 வருடத்திற்கு ஒரு தடவை அதை புதுப்பிக்க வேண்டும். இப்படி ஏனைய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே அது புதுப்பிக்கப்படுகிறது. ஆனால் இந்த திருமணம் என்று வந்துவிட்டால் எப்பொழுது அதை கபீர்த்து நிக்காஹா என்று ஒரு கணவன் எங்களை எங்களுடைய தகப்பனுடைய கைப்பற்றி கபீர்த்து நிக்காஹா என்று கபூல் செய்து கொள்கிறாரோ மௌத்து வரைக்கும் அதில் இடையில எந்த விதமான குறிப்பிட்ட கால வரையறை இல்லாமல் அது செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த திருமணம் இருக்கிறது. சொல்லுவார்கள், சமீபத்திலே ஒரு கணவனும் மனைவியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே எங்களோட நிக்காக நடைபெற்ற மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கு, எங்களுக்கு தெரியும். அந்த திருமண சான்றிதழை எடுத்து ஒரு கணவர் ஆழமாக அதை டீப்பா வாசித்துக் கொண்டிருக்கிறார், அதை ரீட் பண்ணி கொண்டிருக்கிறார். மனைவியும் பார்க்கிறாள், இவ்வளோ நேரம் இதிலே இப்படி என்ன தேடுகிறார், ஏன்பா இவ்வளோ நேரம் அதை பார்க்குறீங்க, அதில் என்ன தேடுறீங்க என்று கேட்ட நேரத்திலே அந்த கணவர் சொன்னாராம், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இல்ல பாஸ்போர்ட் எடுத்தா 10 வருஷத்துக்கு ஒருக்கா அதை புதுப்பிக்க கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. லைசன் எடுத்துக்கொண்டா அதை ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை அதை புதுப்பிக்கிற ஒரு நேரம் ஒரு தேதி இருக்கிறது, அது கேன்சல் ஆகிரும். அது மாதிரி தொலைஞ்சி இந்த மேரேஜ் சர்டிபிகேட்ல எங்கேயாவது முடிவு திகதி இருக்கிறதா என்று நான் பார்க்கிறேன். அப்படின்டா என்ன அர்த்தம்ண்டா, அவருக்கு அந்த திருமண வாழ்க்கையில் பிடிப்பில்லாம் விருப்பமில்லாத ஒரு அமைப்பு இருக்கிறதை அவர் அந்த இடத்துல விளங்கப்படுத்தினார். கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, இப்படி நிறைய குடும்பங்கள் ஏதோ கல்யாணம் முடிச்சிட்டாங்க, ஜோடி ஜோடாக வாழ்கிறார்கள், பாதையிலே நடைபெறுகின்ற நடக்கும் பொழுது ரெண்டு பேரும் கைகோர்த்து நடக்கிறார்கள். ஆனால் இந்த ரெண்டு பேருடைய கல்வினாலும் அவர்களுடைய உள்ளத்தினால் இவர்கள் எப்பொழுதோ டிவோர்ஸை அடைந்து விட்டார். உள்ளங்கள் பிரிந்திருக்கிறது, உடல் சேர்கிறது என்றால் இது திருமண வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோளாக அமையாது. காரணம் என்னண்டா, தமிழ்ல சொல்லுவார்கள், இருமணம் இணைவதே திருமணம். இரண்டு உடல் சேருவதல்ல, இரண்டு உள்ளங்கள் சேர வேண்டும், இதுதான் திருமணம். கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, யார் எந்த பெண்மணி எந்த ஒரு மனைவி எனக்கு கிடைத்த மாதிரி கணவன் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும், நானோ என்னுடைய தாய் தந்தையரோ என்ன நலவு செய்தோம் என்பதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு கணவரை எனக்கு தந்தான், நான் பெரிய ஒரு பாக்கியசாலி, இப்படியான ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று எப்ப ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவரை நினைக்கிறாளோ அவதான் உலகத்துல குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமாக வாழக்கூடிய பெண்ணாக அவளை பார்க்கலாம். அதே மாதிரி கணவன் மாறும், எனக்கு கிடைத்த மனைவி இந்த உலகத்துல யாருக்கும் கிடைத்திருக்க மாட்டார்கள், அப்படி ஒரு சீதேவி எனக்கு மனைவியாக வாழ்க்கை பெற்றிருக்கிறாள், வாய்க்க பெற்றிருக்கிறாள், எனவே உண்மையிலே நான் கொடுத்து வைத்தவன் என்று உள்ளத்தினால எந்த கணவன் தன்னுடைய மனைவியை நினைத்து திருப்தி காணுகிறானோ அவனுடைய நண்பர்களிடத்தில் பேசுகின்ற பொழுதெல்லாம் மனைவியை அவன் உயர்த்தி பேசுகிறானோ பாராட்டி பேசுகிறானோ நிச்சயமாக அந்த மனைவி ஒரு சொர்க்கவாதி என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏண்டா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார், அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு சாலிகான பெண்மணிக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா, இதா நவர்த்த இலைஹா சர்ரத்துக்க, அந்த பெண்ணை அந்த மனைவியை அந்த கணவன் பார்க்கின்ற பொழுதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு வகையான பூரிப்பு ஒரு வகையான சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். உண்மையிலேயே அந்த மனைவியை பார்க்கின்ற பொழுது இப்படி ஒருத்தி எனக்கு மனைவியாக கிடைக்க பெற்றிருக்கிறாளே என்று மாப்பிள்ள சந்தோஷப்படுகிற அளவுக்கு எந்த மனைவிமார் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் சாலிகான பெண்கள் என்ற கருத்தையும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அவர் ரெண்டு சைடும் தான், கணவனை நினைத்து மனைவி திருப்தி அடைய வேண்டும், மனைவியை நினைத்து கணவன் திருப்தி அடைய வேண்டும், இதுதான் உண்மையான குடும்ப வாழ்க்கையாக அமையும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் குடும்ப வாழ்க்கையை பற்றி திருமண உறவை பற்றி பேசுகின்ற நேரத்திலே நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனம் இதைத்தான் சுட்டி காட்டுகிறது. وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹுடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ளதுதான், உங்கள் இனத்திலிருந்தே உங்களுடைய ஜோடுகளை உங்களுடைய லைஃப் பார்ட்னர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன், படைத்திருக்கிறேன். காரணம் என்ன, எதற்காக வேண்டி இந்த திருமண உறவு, மனிதன் என்ற ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்து அதை இரு பாலார்களாக பிரித்து ஆண்கள் வேறு பெண்கள் வேறு, இனத்தில் இரண்டும் மனிதர்களாக இருந்தாலும் படைப்பில் இரண்டு பேரும் மனிதர்களாக இருந்தாலும் ஆணினம் வேறு பெண்ணினம் வேறு, இப்படி அல்லாஹ் படைத்து உங்களோட வாழ்க்கை துணைவிகளை உங்கள் இனத்திலிருந்தே, அதாவது ஆண்களாகிய நாங்கள் எந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்டோமோ அதே மண்ணிலிருந்துதான் பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், எங்களுடைய இனத்திலிருந்துதான் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த இடத்துல ஆண்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், என்னவென்றால் மனைவிமார்கள் என்பவர்கள் பாவமே செய்யாத தவறே நடக்கக்கூடாத மலக்குமார்களுடைய ஒளியினால் படைக்கப்பட்டவர்களும் அல்ல. அதே மாதிரி மறுபக்கத்திலே நெருப்பினால் படைக்கப்பட்ட பேய்களோ ஜின்களோ அல்ல, அவர்களும் மனிதர்கள்தான். மாப்பிள்ளைகள் ஆண்களுக்காக தலைவலி வந்துவிட்டால் பெண்களுக்கும் அந்த தலைவலி வரும், எங்களுக்கு வயிற்று வலி வந்தால் தாய்மார்களுக்கும் அந்த வயிற்று வலி வரும். எனவே நாங்கள் இரண்டு பேரும் ஒரே இனத்தை சார்ந்தவர், எங்களால தவறு நடக்கிறதா, அவர்களாலும் தவறுகள் நடக்கும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறவை பற்றி, குடும்ப உறவை பற்றி பேசுகின்ற பொழுதே உங்கள் இடத்திலிருந்தே உங்களுக்குரிய மனைவிமார்களை நாம் படைத்ததில் மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஏன் இந்த மனிதர்களை இரண்டு சாராராக பிரித்து ஆண்கள் வேறாகவும் பெண்கள் வேறாகவும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றால், லிதஸ்குனு இலைஹா, உலகத்தில் உண்மையிலேயே சில விடயங்கள்ல ஆண்கள் பெண்களின்பால் தேவையாகி விடுகிறார்கள், பெண்கள் ஆண்களின்பால் தேவையாகி விடுகிறார். இந்த இரண்டு பேருடைய தேவைகளையும் சராசரி பரஸ்பரம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் உருவாக்கி, இரண்டு பேருக்கும் இரண்டு சாராரிடத்திலும் தேவைகளை உருவாக்கி, அதை ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு உறவின் மூலம் நாம் சேர வேண்டும். ஒபீசியலாக நிக்காஹ் என்ற அக்தின் மூலம் நாம் சேர வேண்டும். சேருகின்ற அமைப்பிலே சேர்ந்ததற்கு பின்னால் திருமண வாழ்க்கையின் திருமணத்துடைய குறிக்கோள்கள், நான் ஏன் கல்யாணம் முடிக்கிறேன், உண்மையிலேயே இந்த திருமணத்துடைய குறிக்கோள்கள் முதலாவது தான் அல்லாஹ் இதை சொல்லுகிறான், அந்த மனைவிமார்களிடத்திலிருந்து நீங்கள் மனநிம்மதி பெற வேண்டும். இது மறுபக்கம் வந்தான். திருமண உறவு என்று வருகின்ற பொழுது கணவனிடத்திலிருந்து மனைவியும் மனநிம்மதி பெற வேண்டும், மனைவியின் இடத்திலிருந்து இந்த கணவன்மாரும் ஆண்களும் மனநிம்மதி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் திருமண உறவு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே சுட்டிக்காட்டுகிறார். கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்லுகிறான், வஜால பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா, எங்கோ இருக்கின்ற நீங்க ரெண்டு பேரும் திருமண உறவின் மூலம் சேர்ந்ததற்கு பின்னால உங்க ரெண்டு பேருக்கும் மத்தியிலும் ஒருவர் மீது ஒருவர் உள்ளத்தில் அல்லாஹ் பரஸ்பர அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் பாசத்தையும் போடுகிறார். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, திருமணம் என்று வந்துவிட்டால், திருமணம் முடித்துவிட்டால் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய கணவன்மாரோடு ஒரு இனம் புரியாத அன்பு எங்களோட உள்ளத்தில் வந்துடும். எந்த அளவுக்கு வந்துடும் என்றா, அதிகமான கட்டங்களில் மனைவிமார்கள் அவர்களை பெற்ற தாய் தகப்பனை விடவும் கணவன்மாரை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களோடு பிறந்த சகோதர சகோதரிகளை விடவும் அவர்களுடைய கணவன்மாரை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள், நேசிக்க வேண்டும். இவை இஸ்லாமிய சட்டமும் கூட. ஒரு பெண் வந்து திருமணம் முடித்து விட்டால் அவளுடைய உம்மவாப்பவை விட அவட மாப்பிளைக்கு அவ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவட சகோதர சகோதரிகளை விட அவர்களுடைய கணவன்மார்களை அவள் நேசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் இதை தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதற்கு ஒரு உதவியாகத்தான் அல்லாஹும் அந்த கணவன்மாருடைய விடயத்தில் எங்கட உள்ளத்தில் ஒரு வகையான அன்பை போடுகிறான். அதே மாதிரி மறுபக்கத்திலே கணவன்மார்களுடைய உள்ளத்திலும் மனைவிமார்களுடைய அன்பை அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறார். எப்ப கல்யாணம் முடிச்சிடுறாரோ மாப்பிள, அதுக்கு பின்னால அவருடைய சகோதரிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட அவர் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும். சில கட்டங்கள்ல கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சட்ட ரீதியான சில சதக்காக்கள் இருக்கு, நல்லா நாங்க விளையும் கொள்ளணும். சட்ட ரீதியான சில சதக்காக்கள் இருக்கு. உதாரணமாக ரமதானுடைய காலத்துல ஃபித்ராவுடைய அரிசி, நாங்க பெருநாளைக்கு ஒரு நாள் இரண்டு நாளைக்கு முன்னால, பெருநாள் தொலை பள்ளி வாசலுக்கு போவதற்கு முன்னால அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை சுமார் தலைக்கு 2.5 கிலோ வீதம் அரிசி சதக்கா நாங்க கொடுப்போம். இது வந்து ஜக்காத்து கடமையானவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை பெருநாளுடைய பகலுக்குள்ள உடுப்பு சாப்பாட்டுக்கு தேவையான வசதி போக யாரிடத்திலே மீதமான வசதிகள் இருக்கின்றனவோ இவர்கள் அத்துணை பேரும் தலைக்கு 2.5 கிலோ வீதம் அவர்களை விட தரத்தில் தாழ்ந்த ஏழைகளுக்கு அந்த அரிசியை பெருநாள் தொழுவதற்கு முன்னால், தொழப்போவதற்கு முன்னால் கட்டாயம் கொடுத்தாக வேண்டும். அதை கொடுத்தால்தான் அந்த ரமலான் அவர்கள் பிடித்த நோன்பை கூட அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற கருத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். இப்ப கிதாபில் எழுதுறாங்க, ஒரு குடும்பம் இருக்குது, சின்னொரு குடும்பம், ஒரு கணவன் இருக்கிறார், ஒரு மனைவி இருக்கிறாள். அந்த கணவனுடைய தாய், வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் நல்லா விலகி கொள்ளணும், எங்கட மாமி, எங்கட மாப்பிள்ளையோட உம்மா, எங்களுக்கு பிறந்த ஒரு புள்ள, நாலு பேர் இருக்கிற கணவன் மனைவி புள்ள, கணவனுடைய தாய், இப்ப எத்தனை கிலோ அரிசி வேணும்? பெருநாள் பகலைக்குள்ள உடுப்புக்கும் சாப்பாட்டுக்கும் போக 10 கிலோ அரிசி இருந்தால் இந்த 4 பேருக்கும் அதை கொடுக்க வேண்டும். ஆனால் இருப்பதோ 5 கிலோ அரிசி தான். 5 கிலோ அரிசி தான் இருக்கிறது, ஆனால் 4 பேர் இருக்கிறார்கள். யாரோ 2 பேருக்கு தான் இப்ப அந்த சதக்காவை கொடுக்கலாம். அந்த 2 பேரும் யார்? முதலாவது 2.5 கிலோ யாருடைய பேரில் கொடுக்கணும் என்று பார்த்தால், அந்த குடும்ப தலைவன், அந்த எங்கட மாப்பிள்ளைக்கிறாரே சம்பாதிக்கிறவரே, அவருக்காகத்தான் முதலாவது 2.5 கிலோவை ஒதுக்கோடும். அப்ப இன்னும் 2.5 கிலோ அரிசி பேலன்ஸ். அதை யாருடைய பேர்ல கொடுக்கணும்? கட்டிய மனைவிக்காகவா, அல்லது பெத்த தாய்க்காகவா, அல்லது பிறந்த பிள்ளைக்காகவா என்று வந்து இதுல யார முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்று கேட்டால், பொதுவாக மனித மனங்கள் சொல்லும் என்னண்டா, தாயை முற்படுத்தி உம்மக்காகத்தான் கொடுக்கணும். ஆனால் இஸ்லாம் சொல்லுது, அந்த இடத்துல உங்களோட மனைவியோட பேருல அந்த சதக்காவை நீங்க கொடுக்கணும். கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இஸ்லாம் உங்களை எவ்வளவு மதிச்சிருக்குது என்று பாருங்க. எந்த தாயுடைய காலடியில சொர்க்கம் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ, அந்த ஒரு சொர்க்கம் மாத்திரமல்ல, கணவன்மாருக்கு இன்னமொரு சொர்க்கம் இருக்கிறது. கல்யாணம் முடிச்சிட்டா அந்த மனைவிமார்களை திருப்திப்படுத்த வேண்டும். ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்கள் ஆக சிறந்தவர் உங்களோட மனைவிமாரோடு சிறந்த முறையில் நடப்பவரே என்று யார் சொன்னது? எந்த தாயுடைய காலடியில சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்களோ அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதன் எப்ப திருமணம் முடிக்கிறாரோ அவர் இன்னமொரு சொர்க்கத்தையும் அடைந்திருக்கிறார். அதை பாதுகாப்பதும் அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த சொர்க்கம் எவ்வளவு முக்கியமானது என்றா, சில கட்டத்தில் பெத்த தாயை விடவும் அந்த மனைவியை முற்படுத்தி இருக்கிறது இஸ்லாம் என்றால். கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இது கணவன்மாரிடத்திலே அந்த மனைவிமார்களை பற்றியுள்ள பொறுமதியை, அவளுடைய நேசத்தை, அவளுடைய அன்பை, அவருக்கு இருக்க வேண்டிய பொறுப்பை இஸ்லாம் இந்த மாதிரியான ஃபத்வாக்களின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது, உணர்த்துகிறது. எனவேதான் எங்கோ இருந்து சேர்ந்த உங்க 2 பேருக்கும் இடையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரஸ்பர நேசத்தையும் அன்பையும் புரிந்துணர்வையும் ஒரு பொறுப்புணர்ச்சியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்கிறார். கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கு தெரியும், திருமணம் முடிக்காமல் ஒரு வாலிபன் அவன் தொழில் செய்து கொண்டிருக்கிறான். அவன் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்திலிருந்து அவன் வாங்குகின்ற சில பரிசு பொருட்கள் முதலாவது அவனுடைய தாய்க்கு கொடுப்பான், அவனுடைய இரக்கத்தோடு பாசத்தோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு கொடுப்பான். எப்ப திருமணம் என்று வந்து விடுகிறதோ அந்த சதக்காவை அவர் கொடுப்பார். ஆனாலும் நிச்சயமாக சத்தியமாக அதிலே குறைவு ஏற்படும். திருமணத்திற்கு முன்னால் கொடுத்த மாதிரியே திருமணத்திற்கு பின்னால் அவனால் கொடுக்க முடியாது. இது ஏன், எதனால்? இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு காலம் அவன் உம்மாவோட வச்சிருந்த அன்பு, அவ்வளவு காலம் அவன் சொந்த தங்கச்சோட தாத்தாவோட வச்சிருந்த அன்பை எல்லாம் மனைவியின் மீது திருப்பி விட்டான். வஜால பைனக்கும் மவத்தத்தும் வ ரஹ்மா, அவங்க 2 பேருக்கும் மத்தியில இரக்கத்தையும் பாசத்தையும் அல்லாஹ் போட்டு விட்டான். அதுக்கு பின்னால இவர் வாங்குற பரிசுல அதிகமான பங்கு மனைவிக்குரியதாகத்தான் இருக்கு. இதுதான் திருமண உறவு என்று சொல்றது. கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, திருமணத்துடைய குறிக்கோள்ல நாங்க முதலாவது நான் சொல்ல வார விஷயம் என்னன்னா, 2 பேருக்கும் மன நிம்மதி கிடைக்க வேண்டும். கணவனுக்கு மனைவியிடமிருந்தும் மனைவிக்கு கணவனிடமிருந்தும் மன நிம்மதிதான் முதலாவது திருமணத்துடைய குறிக்கோள்கள்ல ஒன்று. இது கிடைக்காத பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திருமணம் என்பது ஒரு கோட்டை, அதற்குள்ளே நுழைந்தவர்கள் எல்லாம் வெளியே வர துடிக்கிறார்கள், வெளியே இருப்பவர்கள் எல்லாம் உள்ளே என்ன நடைபெறுகிறது என்பதை பார்க்க தவிக்கிறார்கள் என்று தமிழிலே சொல்லுவார். கல்யாணம் முடிச்சவன் எல்லாம் ஏண்டா முடிச்சேன்னு கவலைப்படுறாங்களா? திருமணம் முடித்த பெண்கள் எல்லாம் நான் என்னத்துக்கு தான் கல்யாணம் முடிச்சேன்னு சொல்லி கவலைப்படுறாங்களா? முடிக்காதவங்க நான் எப்படா முடிப்பேன்னு சொல்லி துடிக்கிறாங்களா? முடித்தவர்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, சரியான முறையான திட்டமிடல் இல்லாமல் அந்த குடும்ப வாழ்க்கையை இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் பிரதானமான காரணம். எனவேதான் குடும்ப வாழ்க்கை செழிப்பாக வேண்டுமா, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக வேண்டுமா, நாங்க எல்லாரும் இதுல கல்யாணம் முடிச்சவங்க நீங்க வந்திருப்பீங்க, முடிக்காத குமர பிள்ளைகளும் நீங்க வந்திருப்பீங்க, இந்த விஷயங்களை கட்டாயம் நாங்க கேட்டு எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். முதலாவது நாங்க எல்லாரும் விளங்கணும் என்ன தெரியுமா, நான் என்னத்துக்கு கல்யாணம் முடிக்கிறேன்? கல்யாணம் முடிக்கிறவர் முடித்தவர் எல்லாருமே முதலாவது விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான முதல் விஷயம் என்னான்டா, நான் என்னத்துக்கு கல்யாணம் முடிக்கிறேன்? ஒரு படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்டா, நீங்க என்னத்துக்கு படிக்கிறீங்கன்னு கேட்டா, அதனுடைய குறிக்கோள்கள் நோக்கங்கள், இந்த படிப்பால இவ்வளவு செய்யலாம், இவ்வளவு சாதிக்கலாம், இன்னின்ன இலக்குகளை அடையலாம் என்றெல்லாம் சொல்லுவார். வியாபாரம் செய்கின்ற ஒரு வியாபாரியை பிடிச்சி, நீங்க எந்த நோக்கத்திற்காக வியாபாரம் செய்றீங்க, பிசினஸ் செய்றீங்கன்னு கேட்டா, அவர் என்னத்துக்கு ஏது என்று சொல்லி அப்படி அடுக்கி கொண்டு போவார். கண்ணியமா நண்பார், இந்த தாய்மார்களே சகோதரிகளே, ஆனா இந்த கல்யாணம் முடிக்கிறவங்க நீங்க என்னத்துக்காக முடிக்கிறீங்க என்று கேட்டா, அவர் மேலே கீழே முழிப்பார், அவள் மேலே கீழே முழிப்பார். ஒன்று, அந்த கிளாஸுக்கு போற நேரம் அவரை கண்டுட்டு இந்த மனசுக்கு பற்றிச்சு, அதனால வாழ்ந்தா இவரோட தான் வாழணும் என்று சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு மோடத்தனமான ஒரு முடிவுக்கு சில பெண்கள் வார். அந்த மாப்பிள்ளை என்ன செய்யறான், அவன் என்ன தொழில் செய்யறான், அவன்ட பழக்க வழக்கங்கள் என்ன, அவன்ட கூட்டாளிமார்கள் யாரு, அவன் எப்படி முடிவெட்டிக்கிறான், அவன்ட கழுத்தில் இருக்கிற செயின் எப்படி, அவன்ட கையில் இருக்கிற காப்பு எப்படி, இவன் ஒரு குடும்ப தலைவனாக இருப்பதற்கு தகுதியானவனா, நாளைக்கு இவனால எனக்கு கிடைக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உருப்படியான வாப்பவாக இவனுக்கு இருக்க தெரியுமா, இவருக்கு சுஜூதி செய்ய தெரியுமா, இவருக்கு தொழ தெரியுமா, இவருக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? கண்ணியமான தாய்மார்களை, எதையும் யோசிக்க மாட்டான். காரணம் என்ன தெரியுமா, வெறும கண்ணுக்கு பார்த்த காமத்தில் அந்த குடும்ப வாழ்க்கையில பல பெண்கள் இணைந்து இன்றைக்கு சீரழிந்து சின்னாபின்னமாய் கொண்டிருக்கிறார். ஏன் குடும்ப வாழ்க்கை என்னத்துக்கு நான் கல்யாணம் முடிக்கிறேன் தெரியாது. அல்லது சில பெண்களிடத்துல கேட்டு பார்த்தீங்கன்னா, எங்களோட வீட்டில் உள்ள தாத்தமார் எல்லாம் முடிச்சாச்சு. சில வாலிபர்கள்ட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, எங்களோட வீட்டில் உள்ள எல்லாரும் நானமார் தாத்தமார் எல்லாம் முடிச்சாச்சு, இப்ப நான் தான் முடிக்கிற வயசில் இருக்கிறேன், அதனால என்ன கல்யாணம் முடி கல்யாணம் முடின்னு சொல்றாங்க, அதனால நான் கல்யாணம் முடிக்க. கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, இது பில இப்படியான வாழ்க்கையில யாரெல்லாம் குறிக்கோளே இல்லாம், நான் என்னத்துக்கு கல்யாணம் முடிக்கிறேன் என்று தெரியாம கல்யாணம் முடிக்கிறாங்களோ, இவர்கள் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ற நேரம் மாட்டிக்கிடுவாங்க. என்ன இவருக்கு தெரியாத, என்னத்துக்கு நான் கல்யாணம் முடிக்கிறேன், ஒரு நிமிடம் ஒரு ராத்திரி படுத்து எழும்புவதற்காக வேண்டித்தான் கல்யாணம் என்று நினைத்தவன், அந்த பெண்ணுடைய வெறும் தோளுடைய நிறத்தை மாத்திரம் பார்ப்பான், அவருடைய முகத்தின் அழகை மாத்திரம் பார்ப்பாள். கண்ணியமான தாய்மார்களே, சொன்னார்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துங்கஹுல் மர்அது லி அர்பா, ஒரு பெண் நான்கு விதமான நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். இங்க வந்திருக்கிற பெண்கள், திருமணம் முடித்தவர்கள், திருமணம் முடிக்கிற வயசுல இருப்பவர்கள், அல்லது திருமணம் முடித்து கொடுக்கும் வயசிலே பெண் பிள்ளைகளுக்கு பொறுப்பான தாய்மார்கள், இதை கேட்கக்கூடிய எல்லா பெண்மணிகளும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. உங்களை எல்லாம் கல்யாணம் முடிக்க வாரவர்கள் நாலு நோக்கத்தோட வருவாங்க. முதலாவது, உங்களோட பணத்தை மையமாக பார்ப்பாங்க. எங்க கல்யாண பேச்சுவார்த்தையில பொண்ணுக்கு என்ன போடுறீங்க கேட்கப்படுகிறதோ அவங்கள ரிஜெக்ட் பண்ணிருங்க, அவங்க குடும்ப வாழ்க்கைக்கு சரிப்பட்டே வரமாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிமாலிகா, அவளுடைய பணத்தை மையமாக வைத்து அவள் திருமணம் முடிக்கப்படுவாள். எங்க திருமணத்துல பணம் மையமாக வருகிறதோ, அந்த பணம் இழக்கப்படுகின்ற பொழுது, அந்த பணம் இல்லாமல் போகின்ற பொழுது, அந்த மனைவியாகட்டும் அந்த கணவனாகட்டும் அவன் கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப பாரதூரமானதாக இருக்கு. பெண்களும் இப்படித்தார். சில பெண்கள் சில மாப்பிள்ள மாற வெறும் பணத்தை மையமாக வச்சே கல்யாணம் முடிப்பாங்க. வருகின்ற பெண் எந்த நோக்கத்துல எனக்கிட்ட வருகிறாள், உங்களோட பணத்தை மையமாக வச்சு வருகிறாளா? கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷத்துல நீங்க பங்களோட் ஆகிட்டீங்க, நீங்க ஓட்டாண்டி ஆகிட்டீங்க, நீங்க லொஸ்ட் ஆகிட்டீங்க, நீங்க ஓடுகின்ற வாகனத்தை கூட வாழ்ந்த வீட்டை கூட விற்க வேண்டிய ஒரு நிலைமை, நடுரோட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை வந்து விட்டால், சில நேரம் அவள் உங்களை விட்டும் தூரமாகி விடுவாள். எனவே முதலாவது நோக்கம் வந்து லிமாலிகா, ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்குள்ள முதல் குறிக்கோள் நோக்கம் பணத்திற்காக வருவார்கள். வலி ஜமாலிகா, அல்லது அந்த பெண்ணுடைய அழகுக்காக வருவார், அந்த பெண்ணுடைய அழகுக்காக வேண்டி திருமணம் முடிக்க வருவார்கள். மூணாவது வலி ஹசபிகா, அவட ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவட வாப்பா பெரிய பேர் போன ஆட்கள், பெரிய பணக்கார வசதி படைத்த குடும்பம், சமூகத்தில் பிரபலியமானவர்கள், அந்த குடும்பத்துக்குள்ள நான் ஒருவனாக சேர்ந்து கொண்டால் போதுமானது, நான் எங்கோ போய்விடுவேன். அந்த பெண் கருப்பானவளா, சிவப்பானவளா, உயர்ந்தவளா, குள்ளமானவளா, எதையும் பார்க்க மாட்டான். அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்ப்பாங்க, அந்த பெண்ணுடைய அழகை பார்ப்பாங்க, அந்த பெண்ணுடைய பணத்தை பார்ப்பாங்க, அந்தஸ்தை பார்ப்பாங்க. நாலாவது தான் முறையாக பார்க்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், வலிதீனிகா, அவட பக்குவம், அவட இறையச்சம், அவட தக்குவா, அவட ஒழுக்கம், அவட பேணுதல். கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, சின்ன வயசுலேருந்து பார்த்து வருகிறோம், ஒழுக்கமான புள்ள, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வெளியே கண்டுகொள்ள முடியாது, கல்யாண காடு கொடுக்கிற நேரம் தான், அட இவ்வளவு பெரிய ஒரு மகள் உங்களுக்கு இருக்கிறாவா என்று சொல்லி சில பேர் கேட்கிற அளவுக்கு அடங்கி ஒடுங்கி ஒழுக்கமாக பக்குவமாக தக்குவாவோடு மார்க்கத்தோடு வாழுகின்ற பெண் என்ற காரணத்திற்காக சில பெண்கள் திருமணம் முடிக்கப்படுவார்கள். இப்ப நாங்க முடிவெடுக்கணும், இதுல எந்த நோக்கத்திற்காக என்ன பொன் பார்க்க வர்றவர் என்னைய செலக்ட் பண்றாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளையும் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபபுஃபர் பிலாதி தீனி தரிபத்தியதாக்க, இந்த நாலு நோக்கங்களுக்காக உலகத்தில் பெண்கள் திருமணம் முடிக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் நீ இந்த நாலு நோக்கத்திலும் தீனுடைய நோக்கத்தை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். தீனுக்காக வேண்டித்தான், அவளுடைய மார்க்கத்தை மையமாக வைத்துதான் இவளை நான் என்னுடைய மனைவியாக சேர்த்துக் கொள்கிறேன் என்ற அந்த நீயத்தை நீ வைத்துக் கொண்டால் வெற்றி அடைந்து விடுவாய் குடும்ப வாழ்க்கையில். குடும்ப வாழ்க்கையில வெற்றி அடைந்து விடுவாய். கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே, காரணம் என்ன தெரியுமா? எந்த ஒரு பெண்ணிடத்துல தீன் இருக்கிறதோ, மார்க்கம் இருக்கிறதோ, இவ திருமணம் முடித்ததற்கு பின்னால சில விஷயங்கள்ல இவ மிச்சம் கேர்ஃபுல்லா மிக ஜாக்கிரதையாக இருப்பா. ஒன்று, முதலாவது, ஏந்த மாப்பிளைய நான் சட்டிஸ் பண்ணணும், திருப்திப்படுத்தணும். ஏந்த மாப்பிளையோட அனுமதி இல்லாம எனக்கு ஒரு சுண்ணத்தான நோன்ப கூட பிடிக்க முடியாது என்று இஸ்லாம் சொல்லுது. எனவே இவரை நான் மதிக்கணும், இவரத காலடியில தான் இப்ப எனக்குள்ள சொர்க்கம் இருக்குது. ஏந்த மாப்பிளையோட அனுமதி இல்லாமல் என்ன பெத்த உம்மட மையத்துக்கு கூட எனக்கு போக அனுமதி கிடையாது. இதுதான் இஸ்லாமிய சட்டம். எந்த பெண்ணிடத்துல மார்க்கம் இருக்கிறதோ இதெல்லாம் உணர்ந்து அவள் செயல்பட ஆரம்பிப்பாள். அந்த மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்வாள், எந்த சந்தர்ப்பத்திலும் மாப்பிளைக்கு துரோகம் செய்ய மாட்டாள். இரண்டாவது, மாப்பிளைய மாப்பிளையோட உம்மை வாப்பவ தாத்த தங்கச்சி மாற விட்டு ஒரு நாளும் பிரிக்க மாட்டார். இந்த குடும்பங்கள்ல வர மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? வருகின்ற மனைவி எப்படிடா இவனை உம்மட்டின்னு கலற்றுறது, எப்படிடா இவன் இன்னும் தங்கச்சி தங்கச்சின்னு இருக்கிறான், இதை தொலைஞ்சி எப்படி இல்லாமலாக்குறதுன்னு பிளான் பண்ணுவார். உறவுகளை பிரிந்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ்விடத்தில் இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? இந்த மாப்பிள்ளை அப்படியான ஒரு பாவத்தில் மாட்டிடக்கூடாது. எல்லாத்தையும் நாம் பேலன்ஸ் பண்ணோடும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அவக்கு ஒரு புள்ள பிறந்தா அந்த புள்ளைய எப்படி வளர்க்கணும், அந்த புள்ளைய எப்படி வளர்க்கணும், அந்த புள்ளை எப்படி மார்க்கத்தின்படி நான் உருவாக்கணும் என்ற எல்லா விஷயமும் அந்த தீனுள்ள பெண்ணிடத்துல வந்துடும். எனவேதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கும் பொழுது உங்களோட குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு மனநிறைவான ஒரு செழிப்பான ஒரு சந்தோஷமான ஒரு கண்ணியமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா? நீங்கள் திட்டமிட வேண்டிய விஷயங்கள்ல முதலாவது திட்டமிடல் என்ன தெரியுமா? உங்களோட பெண்ணிடத்துல தீன் இருக்கிறதான்னு பாரு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நேரத்துல நாங்கள் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக விளங்கிக் கொள்ளணும். தீன மட்டும் பார்த்தா போதும், அந்த பொண்ணுட நிறத்தையோ அவட சைஸையோ அவட உயரத்தையோ அவட படிப்பையோ இதை பார்க்க தேவையில்லையா அப்படின்னு வந்தா அது பிழை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொன்னாங்க, முதலாவது தீனுக்கு முக்கியத்துவம் கொடு, தீன் இருக்கிறதான்னு பாரு. உங்களுக்கு அப்படி பார்த்துட்டீங்க, மாஷா அல்லாஹ், உங்களுக்கு செய்தி வருகுது ஏண்டா கல்யாணம் முடிக்கிற நேரம். கண்ணியமான தாய்மார்களை, எங்களுக்கு நல்லா தெரியும், சும்மா கண்ணை பொத்திட்டு போயிட்டு முடிக்க மாட்டான். கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அந்த மாப்பிள்ளையோட குடும்பம் என்ன செய்யும்? அந்த பெண்ணுடைய குடும்பத்தை விசாரிக்கும். அந்த பெண்ணுடைய குடும்பம் என்ன செய்யும்? மாப்பிளையோட சைடை விசாரிக்கும். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கிட்ட மாத்திரமல்ல மார்க்கம் பார்க்க சொல்லி, இதான் அத்தாக்கும் மன் தர்பௌன தீனஹு வஹுலுகஹு ஃபஸவ்விஜூஹு, உங்கள்ட்ட மாப்பிளை பொன் கேட்டு வர்றாரா, அந்த மாப்பிளைய நீங்க பாருங்க, அவரிடத்துல தக்குவாவும் நல்ல குணமும் இருக்கிறதா, தீனும் நற்குணமும் இருக்கிறதா, உடனே உங்களோட மகளை அவருக்கு முடிச்சு வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளை கிட்டையும் மையமாக பார்க்க சொன்னது மார்க்கத்தை தான், தீன். இந்த ரெண்டு பேரிடத்திலும் இது வருகின்ற பொழுது மற்ற எல்லா பிரச்சனையும் போகும். இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அடுத்த கட்டம் பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ் கல்யாணம் முடிக்க போறேன், துவா செய்யுங்க, மாஷா அல்லாஹ் அல்லாஹ் வாழ்க்கையில பரக செய்யட்டும். கேட்டாங்க, அனபர்த்த இலைஹா, இந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க, திருமணம் முடிக்க போகிறேன்னு சொல்றியப்பா, நீ அந்த கல்யாணம் முடிக்க போற பெண்ணை பார்த்தியான்னு கேட்டாங்க, பொண்ணை பார்த்தியா முதலாவதுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விக்கு அந்த சஹாபி இல்லை யா ரசூலல்லாஹ்ன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இதுஹப் ஃபன்புர் ஃபஇன் ஃபி அயுனில் அன்சாரி ஷைஆ, நீங்க முடிக்க முன்னால வாப்பா, ஒரு தடவை ஒரு வாட்டி போய் நீங்க முடிக்க போற மனைவிய மணமகளை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. காரணம் சொன்னாங்க பாருங்க, மதீனா மண்ணை சார்ந்த பெண்கள் அவர்களுடைய கண்கள் அதிலே ஒரு வித்தியாசமான போக்கு இருக்கிறது, அது சில நேரம் எல்லாருக்கும் அது படாது. சில பேருடைய கண்கள் சின்னதாக இருக்கும், சில பேருடைய கண்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இப்படி பல ஹதீஸ்ல அதுக்கு விளக்கம் வருகிறது. மதீனா பெண்களுடைய கண்கள் ஏனைய பெண்களுடைய கண்களை போல் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. ஏன்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்த 11 கல்யாணங்களிலும் மதீனாவை சார்ந்த எந்த பெண்களையும் அவர்கள் முடிக்கவில்லை. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, காரணம் இருக்கு. ஏன்னா அது அவரவருடைய விருப்பம். அது இந்த இடத்துல உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்டா, நீங்க நல்லா விளங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெறுவனே மார்க்கத்தை மட்டும் பார்த்துட்டு மற்ற ஒன்றையும் பார்க்காமல் திருமணம் முடிக்கிறது முட்டாள்தனம். மார்க்கம் இருக்கிறதான்னு பார்த்துட்டு அடுத்த சில விஷயங்களை பாருங்க. என்ன பார்க்க சொன்னாங்க, பெண்ணுடைய அழக பாருங்க. என்ன கல்யாணம் முடிக்கிறது ஒரு தடவை தான். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இப்ப மாப்பிள்ள வந்து பொண்ணை பார்க்கிற நேரம் அந்த பெண்களுக்கு கிடைக்கின்ற ஆகப்பெரிய சான்ஸ் என்ன தெரியுமா, அந்த பெண்ணும் மாப்பிளைய பார்க்கணும், அந்த பெண்ணும் அந்த மனைவியும் கணவனை பார்க்கணும். எப்ப நிக்காஹுடைய மஜ்லிஸ் பள்ளிவாசல்ல நடக்கிறதோ அங்க நிக்காஹுடைய பருவுகள்ல ஒன்றுதான் திருமணத்திற்கு ரெண்டு சாக்கிகள் வேணும். அதுல ஒரு சாக்கி மாப்பிள்ள சார்பா வருவாரு, அடுத்த ஷாஹிது வந்து மணமகள் சார்பா வருவாரு. அந்த மணமகள் சார்பா வருகின்ற சாட்சியாளர் என்ன செய்யணும் தெரியுமா, கண்ணியமான தாய்மார்கள், இது நிறைய பெண்களுக்கு பொம்பளைங்களுக்கு தெரியாது. கல்யாணம் முடிக்க போற அந்த பெண்ணிடத்துல போய் இப்படியான இடத்துல உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிளைய ஓண்ட சம்மதத்தோடு தான் இந்த திருமணத்தை செய்கிறார்களா என்று இவர் போய் கேட்கும். அந்த பெண்மணி ஓ ஏண்ட விருப்பத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்குது என்று செல்லோம். இந்த ஷாஹிது வந்து மஸ்ஜிதிலேயோ எங்கேயோ நிக்காக நடைபெறுகிற இடத்துல அந்த பெண்ணுடைய சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்குது, அதற்கு நான் ஷாஹித் என்று செல்லோம். தப்பித்தவரை அந்த பெண்ணை ஃபோர்ஸ் பண்ணி வலுக்கட்டாயப்படுத்தி குடும்பத்தினர்கள் அவளை கல்யாணம் முடிச்சு வைப்பதாக இருந்தால் அவள் அந்த ஷாகிதிடத்தில் சொல்லணும், எனக்கு விருப்பம் இல்லாமத்தான் இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, எனக்கு இதுல ஒரு சொட்டும் விருப்பம் இல்லை என்று சொல்லிட்டா இந்த ஷாகிது வந்து அந்த சபையில நிக்காக நடத்துறதுக்கு ஷாகிதாக இருக்க மாட்டாரு, அந்த நிக்காக உடைக்கிறதுக்கு ஷாகிதாக இருப்பார். நான் என்ன இதுக்கு ஷாகிதாக இருக்க போவதில்லை. காரணம், இந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் தான் இந்த கல்யாணம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அங்கிருக்கிறவர்கள் யாரும் அந்த திருமணத்தை செய்து வைக்க முடியாது. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, எவ்வளவு விஷயங்கள் இந்த திருமணத்திற்குள்ள இருக்குது என்று பார். அப்ப என்ன செய்யணும்டா, பொன் பார்க்க வாரவரு அவர்த உமாவே வாப்பவன் தாத்தவே மச்சானை அனுப்பி சரிவரா, நான் பொறிங்களிக்கிற உமா நீங்க பார்த்தா சரின்னா இது பில, இது பொய், இது குடும்ப வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது. அவர் நேரடியாக வந்து அந்த பொண்ணை பார்க்கணும். ஏன் அப்படியான ஒரு கலாச்சாரம் தான் அன்று தொட்டு இன்று வரை இருக்கிறது. எங்க நீங்க கேள்விப்பட மாட்டீங்க, பொண்ணு மாப்பிளைய பார்க்க போகுது என்று சொல்லி அப்படி போக மாட்டான், கூட்டிட்டு போக மாட்டான். மாப்பிள்ள பார்க்க போகும் பொழுதும் பெண்ணுடைய உம்மை வருவாவே தவிர அந்த மணமகளை கூட்டிட்டு போறது கிடையாது. அப்ப அவக்குன்னு சொல்லி ஒரு லட்சியம் இருக்கு, ஏற்கு வர வேண்டிய மாப்பிள்ள எப்படி இருக்கணும் என்று ஒரு கற்பனை இருக்கு. அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த உணர்வை நாம் மதிக்க வேண்டும். கண்ணியமான தாய்மார்களை சகோதரிகளை பாருங்க, எந்த அளவுக்கு துல்லியமாக ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்ப வாழ்க்கையில எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டையும் மிக பக்குவமாக மிக நிதானமாக எடுத்து வைக்க சொல்லி இருக்கிறார். முதலா தீனிக்கு தான், தீன் இல்லாமல் எவ்வளவு அழகு இருந்தும் வேலை இல்லை, தீன் இல்லாமல் எவ்வளவு படிப்பு இருந்தும் வேலை இல்லை, தீன் இல்லாம எவ்வளவு பணம் இருந்தும் வேறல்ல. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, முதலாவது தக்குவா அச்சம் ரெண்டு பேரிடத்திலையும் இருக்குதா? அப்படி இருக்கிறதுக்காக நீங்க கண்ணை பொத்திட்டு பரிதாபத்திற்கு நீங்க முடிக்கவான. ரெண்டாவது ஸ்டெப் எடுத்து வைங்க, உங்களோட கண்ணுக்கு லட்சணம் லட்சணமானவளாக இருக்கிறாளா? உங்களோட கண்ணுக்கு கொஞ்சம் அழகுள்ளவளாக இருக்கிறாளா? இதைத்தான் பொன் பார்க்க போற நேரம் பெய்து பார்க்கணும். இந்த நேரத்தில் தாய்மார்களிடத்துல நான் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னான்டா, இன்னைக்கு நிறைய இடத்துல நடக்கிற சிக்கல் பிரச்சனை என்னான்டா, இந்த பொன் பார்க்க வார நேரத்தில் இந்த மேக்கப் பண்ணி வச்சிருவான். அது அப்பதான் இம்போர்ட் பண்ணின சாமான் உண்டு மாதிரி. அது அந்த வீட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளையா, அந்த பக்கத்தூட்டுக்காரர் வந்தாலே எங்க பொண்ணுன்னு கேட்குற அளவுக்கு அதை முகத்தை மாத்தி நிற்பான். கிட்டத்தட்ட ஒரு அரை இஞ்சிக்கு பூசுறதெல்லாம் பூசி அந்த முகத்துடைய ஃபேஸ் கட்டையே தலைகீழா மாத்தி நிற்பான். இந்த பாவம் இந்த மாப்பிள்ளை இவர் வந்து பாக்குற நேரமே மாஷா அல்லா கிளி மாதிரி இருக்குது, இப்படி ஒன்று கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன், கண்ணை பொத்திட்டு ஓகே சொல்லிடுவார். மேக்கப் எல்லாம் கழுவி முடிஞ்சு கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தா இவர் தலையில கைய வச்சிருவார். ஓஹோ, அப்படி கிட்டத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. கல்யாணத்துல எங்களுக்கு தெரியும், பகல் சாப்பாட்டுக்குள்ள கல்யாணமாக இருந்தா இந்த பொண்ணுடு பாத்திரத்துக்குண்டே நேந்துட்டமா ஈக்கும் சில கேசுவர் இவங்க வருவாங்க. பொன்னிஸ்தாளுக்கு உட்கார வைக்கிறது காட்டில் போட்டிக்கும் 12:30, 1 மணி என் காலையில் 8 மணிக்கே கூப்பிட்டு போயிட்டுருவாங்க. சுபகானது, ஏன் அந்த 1 மணி வரைக்கும் அந்த பெண்ணை சோடிக்கிற எல்லாம் சோடிச்சு சோடிச்சு அழகுபடுத்தி மேக்கப் பண்ணி எல்லாம் முடிஞ்சு இஸ்தாதில் உட்கார வச்சு வருகின்ற போகின்ற பெண்கள் எல்லாம் அதை செல்ஃபி எடுக்கிற போட்டோ எடுக்கிற வாட்ஸ்அப்பில் போடுற ஸ்டேட்டஸில் போடுற எல்லாம் போட்டோன்னு அந்த மாப்பிள்ளையோட கூட்டாளி மாறும் இதை பார்க்குற அவனும் மாஷா அல்லாஹ் இப்படியான ஒரு அமைப்பில் இவருக்கு பொன் கிடைச்சிக்குதேன்னு ஆசைப்படுறது. எல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, மச்சான் லஞ்ச் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன், கட்டாயம் வைஃபோடே வரணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஒன்று அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மனுஷனும் கல்யாணம் முடிச்சு 3வது நாளில் வைஃபை கூட்டிட்டு சாப்பாட்டுக்கு போகிற நேரம் அந்த சாப்பாடு போட்ட விருந்து போட்ட அந்த வாலிபர் கேட்டாராம், மச்சான் வைஃப் வரலையா? வைஃப் தான் பக்கத்தில் இருக்கிற, ஆனால் இதுதான் வைஃபு. அதுக்கு பின்னால அவன் ஏற இறங்க பார்த்துட்டு மெதுவாக அந்த வைஃபை தன்னுடைய வைஃபோட வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு மாப்பிள்ளையோட கழுத்தில் கையை போட்டு கேட்டானா, அதே போட்டோவில் அப்படி இருக்கலையே மச்சான், கல்யாண போட்டோ நான் பார்த்தேன், அப்படி பசந்தா இருந்தாவே, ஏன் இப்படி உனக்கு ஒன்று ஏமாத்திட்டாங்களோ? கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, இந்த நேரத்தில் அந்த மாப்பிள்ளையோட உள்ளத்தில் வரும் பாருங்க ஒரு சந்தேகம், நான் ஏமாந்துட்டேனோ, இதைவிட இன்னும் கொஞ்சம் வாக்கான அழகான ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிக்க இருந்தோ என்ற சந்தேகம் எப்ப துளிர் விடுகிறதோ அந்த நிமிஷத்திலிருந்து அந்த குடும்ப வாழ்க்கை நரகமா போய். அதனால நான் வானான்றதல்ல, இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் ஓப்பனா பேசப்பட வேண்டிய விஷயங்கள். ஒரு மேக்கப் பண்ணா ஒரு கிரீமை பூசுங்க, ஒரு சுருமாவை வைங்க, பிரச்சனையே கிடையாது. அந்த தலையெழுத்தே மாத்திரதிக்கிறே, அந்த நிறத்தை அப்படியே தலகையெல்லாம் மாத்தி அழகுபடுத்துறதிக்கிறே, இது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு திரைப்படம் நடிக்கின்ற ஒரு நடிகைக்கு சரி, என்ற அவட 3 மணித்தியால் ஒரு திரைப்பட ஷூட்டிங்குக்கு அவ மேக்கப் எடுத்துட்டு போவா, அவ சல்லிக்கு செய்யறா, அவ காசிக்கு செய்யறா, அவ பணத்துக்கு செய்யறா, அவளோட நடிக்கிறவனுக்கு கூட தெரியும் இவள் மேக்கப் பண்ணி கொண்டுதான் வந்திருக்கிற. அவளை நேச்சுரல் ரூபத்துல பாக்குற நேரம் யாருமே விரும்ப மாட்டாங்க. கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே, இது வந்து நாங்க திரைப்படம் நடிக்கிறதல்ல, எங்கட திரைப்பட மேடைக்கு நாடக மேடைக்கு ஏற்றப்படுகின்ற பெண் அல்ல மணமகள், அவள் வாழ்க்கை என்ற மேடைக்கு ஏற்றப்படுகிறாள். எனவே அந்த இடத்துல மாப்பிள முதலாவது ஃபெயிலியர் ஆகிட்டார் என்றா, அவர் உள்ளம் உடஞ்சி போயிட்டார் என்றா, அதுக்கு பின்னால அந்த குடும்ப வாழ்க்கை வேண்டா கொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம் பண்ணுவாங்க. தமிழ் நிறைய இடங்கள் இதுதான் நடந்திருக்கு. கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, எனவே இங்க நான் என்ன சொல்ல வரேன்டா, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான அம்சங்கள்ல ஒன்று, ஒவ்வொருத்தரும் நாங்க ஏன் திருமணம் முடிக்கிறோம் என்ற குறிக்கோளை விளங்கோடும், திருமணம் முடிக்க வேண்டிய குறிக்கோள்ல முதலிடம் கிடைக்க பெறுவது ரெண்டு பேருக்கும் மனசுக்கு நிம்மதிதான். மனசுக்கு நிம்மதி கிடைக்கணும்டா கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் அதிலிருந்து படிப்படியாக வரும். தீன் இருக்கிறதா என்று பார்க்கணும். இவ்வளவு நேரம் நான் பேசியதுல சாராம்சம் இதுதான். அந்த பெண்ணிடத்துல பக்குவம் இருக்குதான்னு பாருங்க. உங்களுக்கு உடலால துரோகம் செய்ய மாட்டா, நீங்க சம்பாதிக்கின்ற காசி பணத்தை வீணாக செலவழிக்க மாட்டா, உங்களை கடனாளியாக்க மாட்டா, உங்களை வட்டி எடுக்க வைக்க மாட்டா, உங்களோட பிள்ளைகளை பக்குவமாக வளர்ப்பா, எல்லாம் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இதெல்லாம் இப்படியான ஒரு மருமகள் எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் ஒன்றுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது தீன பார்ப்போம், தீன மட்டும் பார்த்து கண்மூடித்தனமா முடிக்கிறதா இல்ல. ரெண்டாவது அந்த மணமகளுடைய நிறத்தை பார்க்கிறேன்னா பாத்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை. அவளை அழக பாக்குறா பாத்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை. அவ எவ்வளவு ஒசரம் அதை பாருங்க, பிரச்சனை இல்லை. அவ எவ்வளவு படிச்சிக்கிறா அதையும் பாருங்க, பிரச்சனை இல்லை. கண்ணியமான தாய்மார்களே, இது ரெண்டாவது. அந்த கணவனுக்கு மனைவி லட்சணமானவளாக இருக்க வேண்டும், அந்த மனைவி விரும்புகின்ற விதத்தில் அந்த கணவன் இருக்க வேண்டும், ரெண்டு பேருக்கும் வயசு பொருத்தப்பாடு இருக்க வேண்டும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள். எனவே கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே திருமணத்துடைய குறிக்கோள்களில் மனநிம்மதி முதன்மையானது, மார்க்கம் முதன்மையானது. மார்க்கத்தோடு அந்த மணமகளை போய் பார்க்கறது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத். அந்த மாப்பிள்ளை வந்து மணமகளை பார்க்குற நேரத்தில் அந்த மணமகளை நெச்சுரலாகவே வை. ஒரு சாதாரண ஒரு பெண்மணி தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு இஸ்லாத்தில் ஆகுமானது. இந்த குருவங்களை வலிக்கிறது சுத்தமான ஹராம், சுத்தமான ஹராம். சல்லல்லாஹு சொன்னாங்களே, மார்க்கமுள்ள பெண்ணை பாரு. மார்க்கமுள்ள பெண்ணை எதை வச்சு பாக்குறது? ஃபேஸ் கவர் பண்றதை மட்டும் வச்சு பார்க்கலுமா? இயலாது கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே. ஒரு பெண்ணை ஒரு போட்டோ அனுப்பியிருந்தாங்க, ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளை. மாஷா அல்லாஹ், பெரிய தேலை எஸ்டேட் எல்லாம் மீக்குது, சொந்த கார் பங்களா எல்லாம் மீக்குது. அந்த உம்மை பாப்பாக்கு ஒரே ஒரு புள்ள, அந்த பொல்லு புள்ள மட்டும்தான். முழு சொத்தும் அவளுக்கு தான் சேரப்போகுது. ஆனா இந்த மாப்பிள்ளை போட்டோவை பார்த்துட்டு இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். இது எனக்கு சரிப்பட்டு வராது. இந்த வீட்டில் எல்லாருமே குழம்பிட்டான். இவனுக்கு பைத்தியமோ தெரியாது, இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இவன் வானாண்டு சொல்றான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களே என்று சொல்லி அங்க போற நேரத்தில் அவர் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாரு. அங்க போயிட்டு அவரோட பேசுற நேரம் நான் இந்த விஷயத்தை போட்டு கேட்டேன். அவன் அதுக்கு பின்னால் அதில் தன்னோட போட்டோவை காட்டுவேன், ஏதோ இன்னொரு பொண்ணோட போட்டோவை காட்டுறது சரியில்லை தானே, அதனால நான் காட்டல. அந்த பெண்ணை நான் அந்த போட்டோவை ஏற இறங்க பார்த்தேன். நான் ரிஜெக்ட் பண்ணின காரணம் என்னண்டா, அந்த புள்ளையிட நகத்தை பாருங்க என்றார். அந்த புள்ளையிட நகத்தை பார்த்தா அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட ஒரு அரை இஞ்சிக்கு வளர்க்கப்பட்டு அந்த நகம் கலர் கலராக சாயம் பூசப்பட்டு இருக்கிறது. அந்த வாலிபர் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல முடியாம போயிருச்சு. அவர் கேட்டார், ஹஜ்ரத், நகம் வெட்டுறது எத்தனை நாளைக்கு ஒருக்க வெட்டுறது சுன்னத்து? நான் சொன்னேன், வியாழக்கிழமை அசர்ல இருந்து வெள்ளிக்கிழமைக்கு முன்னால, ஜும்மாவுக்கு முன்னால ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு கிழமையும் நகம் வெட்டுறது சுன்னத்து. அப்ப இவ இந்த நகத்தை வெட்டாம மாச கணக்கு வளர்த்திருந்தால் இவள் நபியுடைய சுன்னத்தை பேன்றவளாக இல்லை. இவள் அலங்காரத்திற்கும் ஆடம்பரத்தையும் விரும்பக்கூடியவள். இவள் ஏண்ட புள்ளைய ஒரு நாளும் உருப்படியா வளர்க்க போறதில்லை. இந்த காரணத்தை நான் ஏண்ட வீட்டுல சொன்னேன்டா, நிச்சயமா எனக்கு பைத்தியக்கார என்ற பட்டத்தை சூட்டுவாங்க. அதனால நான் காரணம் ரீசன் சொல்லல. உண்மையிலே அவர் சொன்ன மாதிரியே அந்த குடும்பம் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிதோ தெரியா, இந்த புள்ளை இவ்வளவு பசந்தான புள்ள வானாண்டு சொல்றான்னு சொல்லி அந்த குடும்பமும் சொல்லுது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பொன் பார்க்க வார நேரம் அதை பொம்மை மாதிரி மேக்கப் பண்ணி வச்சிருக்க பாப்பார். பெரிய 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 ஹோட்டல்ல புக் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறது அல்ல மாப்பிள்ள பாக்குறது. நீங்க எடுத்து கொடுக்கறீங்களா? நீங்க ஊத்தின டீ ட்ரேய மாப்பிள்ளைட்ட கொடுக்கும் பொழுது நீங்க சொல்லணும், நீங்க முடிக்க போற, நீங்க பார்க்க வந்த மணமகளோட கையால ஊத்தின டீ குடிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஷோர்டீஸ் எடுத்து கொடுக்கிற நேரம் இது இந்த மகளோட கையால செஞ்ச ஷோர்டீஸ் திண்டு பாருங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, காரணம் என்ன தெரியுமா? ஒரு வெற்றிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு மனைவி இடத்துல இருக்க வேண்டிய அம்சங்கள்ல மிக பிரதானமான அம்சங்கள்ல ஒன்றுதான் தீனுக்கு பின்னால அவ மார்க்கம் உள்ளவளாக இருக்கிற மாதிரி நல்லா சமைக்க தெரிந்தவளாகவும் இருக்கும். இப்படி விஷயம் எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. தொடர் அடுத்த போய தினங்களிலே நடைபெறும். கண்ணியமான தாய்மார்கள், தவறாமல் இதிலே கலந்து சொல்லப்படுகின்ற விடயத்தை வாழ்க்கையிலே எடுத்து நடந்து ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையை இருக்கிற அளவுக்காவது நாங்க எங்களோட குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து எங்கட பிள்ளைகளுக்கும் முன்னுதாரணமானவர்களாக திகழ நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதற்காக நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. எதெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி பெருமை இல்லாமல் பொறுமையோடு மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பக்குவத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரும் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. வாஹ்ருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.